ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு பாச இலக்கணம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அடுத்ததுல இருள்மலத்தில் அழுந்தின்னு சொன்னார் பாத்தீங்கன்னா இந்த பாடல்ல, அந்த இருள்மலம்னா என்ன, அதனுடைய இயல்பு என்ன, அதை சொல்ல வருகின்றார். இந்த பாடல அடிவொற்றி தான் வரக்கூடிய பாடலுடைய கருத்துக்கள் இருக்கும். இதுல இருந்து ஒவ்வொரு பகுதியா எடுத்து இருள்மலத்தின் அழுந்தினார். அப்ப இருள்மலம்னா அது என்னையா மலம், அதை சொல்றார். அந்த இருள்மலத்தை அதன் சக்தியை ஒடுக்கக்கூடிய சிவசக்தி, அது மறைஞ்சிருந்து இருள்மலத்தின் சக்தியை ஒடுக்குது, மறைஞ்சிருந்து அந்த தொழிலை செய்யுது. அதனால அந்த அதை மறைப்பாற்றல்னு சொல்லப்படும். திரோதான சக்தி இருள்மல சக்தியை ஒடுக்குவதுதான் அதனுடைய வேலை. ஆகவே அந்த ஆணவ மலத்தை சொல்லும் போது திரோதன சக்தியினையும் பற்றியும் சேர்த்து சொல்கின்றார். ஆணவ மலம் திரோதன சக்தி ரெண்டையும் சேர்த்து 20வது பாடல்ல சொல்கின்றார். ரொம்ப அருமையான பாடல். முதல்ல ஆணவ மலத்தை பத்தி சொல்றார். ஏகமாய் தம் கால எல்லைகளின் மீளும் எண்ணறிய சத்தியதாய் இருள் ஒளிர இருண்ட மோகமாய் செம்பினூறு களிம்பெய்ந்து நித்த மூலமலமாய் அறிவு முழுதினையும் மறைக்கும் பாகமாம் பகை நின்று திரோதான சக்தி பண்ணுதலான் மலமெனவும் பகர்வர் அது பறிந்து நாகம் மாநதி மதியம் பொதிசடையான் அடிகள் நணுகும் வகை கருணை மிக நயக்கும் தானே. அதுல ஆணவமலத்தை பத்தி சொல்லக்கூடிய இடம் ஏகமாயில தொடங்கி மூலமாய் மூலமலமாய் அறிவு முழுதினையும் மறைக்கும். இதுவரைக்கும் ஆணவமலம் முதல் ரெண்டு அடிகள் அறிவு முழுதினையும் மறைக்கும். அந்த ரெண்டு அடிகளும் ஆணவமலத்தை பத்தி சொன்னது. ஏகமாய் என்று சொன்ன ஐயா ஆன்மாக்களை பத்தி சொல்லும் போது எண்ணறிதாய்னு சொல்லிட்டார். ஆன்மாக்கள் எண்ணற்றவை. இந்த எண்ணற்ற ஆன்மாக்களும் ஆணவ மலத்துல அழுதி கிடக்கின்றன. அந்த ஆணவ மலமும் எண்ணற்றதோ, நிறைய ஆணவ மலம் இருக்குதோ அப்படின்னு சொன்னால், இப்போ கண்ணை இருள் மறைக்கிற மாதிரி தானே சொன்னோம். வெளிச்சமே இல்லாத ஒரு இடத்துல நாம எல்லாரும் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், என்னுடைய கண்ணையும் இருள் மறைக்கின்றது, உங்களுடைய கண்ணையும் இருள் மறைக்கின்றது. என்னுடைய கண்ணை மறைக்கின்ற இருள் வேறு, உங்களுடைய கண்ணை மறைக்கின்ற இருள் வேறா? கிடையாது. ஒரே இருள் தானே எல்லா கண்களுடைய பார்வையும் மறைக்கின்றது. அதுபோல ஒரே ஆணவ மலம் தான் எல்லா ஆன்மாக்களின் அறிவையும் மறைக்கின்றது. ஆகவே ஆணவ மலம் ஒன்றுதான். ஏகம் என்றால் ஒன்று, ஆகவே ஏகமாய் என்று சொன்ன. ஆமா, ஏன் பலன்னு வச்சுக்கிட்டான? ஒவ்வொரு ஆன்மாட்டையும் ஆணவ மலம் தனித்தனியா இருக்குதுயா, ஆணவ மலம் பல. அதனால தானே சில ஆன்மாக்கள் முத்தி பெறுது, சில ஆன்மாக்கள் முத்தி பெறாம இருக்கு, இன்னும் ஆணவ மலத்திலிருந்து விடுபடாம இருக்கு, சில ஆன்மாக்கள் விடுபட்டுருது இல்லீங்களா? ஏன் ஒவ்வொரு ஆன்மாவிடமும் ஆணவ மலம் தனித்தனியா இருக்குன்னு வைத்துக் கொண்டால் என்ன? அப்போ ஆணவ மலம் பலன்னு ஆயிரும். ஆகட்டுமே, ஆணவ மலம் ஏற்கனவே ஜடப்பொருள், அது ஏற்கனவே ஜடப்பொருள். ஜடப்பொருளாகவும் பலவாகவும் இருப்பவையெல்லாம் தோன்றி இருந்து அழியக்கூடியவை. பலவாகவும் ஜடமாகவும் இருப்பவையெல்லாம் தோன்றி இருந்து அழியக்கூடியவை. உலகத்துல பாருங்க, இந்த ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டா, இந்த மாதிரி பாட்டில் நிறைய இருக்கும் கடையில. அதுல ஒண்ணு நாம வாங்கிட்டு வந்திருக்கிறோம். ஒரு கடையிலே நிறைய இருக்கும், அப்படி கடைகளே எத்தனை இருக்கு? மேசைனா மேசைகள் பல, குடம்னு எடுத்துக்கிட்டா குடங்கள் பல. இப்படி பலவாகவும் ஜடமாகவும் இருப்பவை எல்லாம் ஒரு முதல் காரணத்தில் இருந்து தோன்றியவை, கொஞ்ச காலம் இருப்பவை, பிறகு ஒடுங்குபவை, காரிய பொருள்கள். அப்போ ஆணவ மலமும் பலன்னு சொன்னா, ஆணவ மலமும் பலவாகவும் ஜடமாகவும் இருந்தா ஆணவ மலமும் ஒரு காலத்துல தோன்றியதுன்னு ஆகும் இல்லையா? அது நம்முடைய கருத்துக்கு, அந்த உண்மைக்கு எவ்வளவு புறம்பானது. உயிர் என்றும் உள்ளது, ஆணவ மலமும் என்றும் உள்ளது. அந்த உயிரிடம் ஆணவ மலம் செய்கின்ற மறைப்பும் என்றும் உள்ளது. அதுக்கு தொடக்கம் கிடையாது, முடிவு உண்டு ஆனா தொடக்கம் கிடையாது. முத்தியில அந்த மறைப்பு நீங்குது, மறைப்பு மட்டும்தான் நீங்குது. உயிரும் இருக்குது, ஆணவ மலமும் பத்திரமா இருக்குது. அந்த ஆணவ மலம் செய்கின்ற மறைப்பு தான் நீங்குது முத்தியில. ஆகவே ஆணவ மலம் அனாதி நித்த பொருள்னு ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். அது அப்படி இல்ல, ஒரு காலத்தில் தோன்றியதுன்னா அப்ப அந்த ஆணவமலம் தோன்றியதற்கு முன்னால உயிரிடம் ஆணவமல பிடிப்பு இருக்க முடியாது இல்லைங்களா. அப்ப உயிர் முத்தி நிலையில இருப்பதா என்ன குறை உயிருக்கு? அப்போ அந்த உயிர் முத்தி நிலையில இருக்கதா ஆகும். இப்ப இடையில ஒரு காலத்தில் அந்த ஆணவமலம் என்று கொண்டால்தான் இந்த சிக்கல்கள்லாம் வராம இருக்கும் இல்லைங்களா. ஆகையினாலே உண்மையும் அதுதான், சிக்கல் வராம இருக்கிறதுக்காக நாம சிருஷ்டித்துக் கொண்டவே அல்ல, உண்மையும் அதுதான். என்னவென்றால் ஆணை என அறியாமை நம்மிடம் இருப்பதை நாம வந்து அனுபவத்திலே உணர்கின்றோமே. இந்த ஐம்பொறிகளின் சார்பு நமக்கு கொஞ்சம் உறக்கத்தில் அப்படியே விட்ட பிறகு நம்மளை அறியாம எப்படி நம்மை வந்து ஆதிக்கஞ்சுகிறது பார்க்கிறோமே இல்லைங்களா. ஆகையினாலே ஆணவமலம் நம்மிடம் இருப்பதை நம்ம அனுபவத்திலே உணர்றோம். ஏன்னா அது செய்யற வேலை அறியாமை, அது அவ்வப்போது நம்மிடம் தலை காட்டுகிறது. ஆகையினாலே இது அனாதி நித்த பொருள், இது ஒரு காலத்துல தோன்றியது அல்ல. எனவே பலவாகவும் சடமாகவும் சொல்லக்கூடாது, ஒன்றுதான். அதான் ஆணவமலம் ஏகமாயினார். தம் கால எல்லைகளின் மீளும் எண்ணறிய சத்தியதாய். ஒருவருக்கு உடம்புல பல கம்ப்ளைண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, டாக்டர் செக்அப் பண்ணி தெரிய சொல்றார், ஐயா உங்களுக்கு இந்தந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் இருக்குன்னு வரிசையா சொன்னார்னா கேட்கின்ற நோயாளிக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போயிரும், மன தளர்ச்சி வந்துடும். ஏப்பா ஒன்னு ரெண்டு இல்ல போடுக்க, நிறைய எல்லாம் எனக்கு இருக்குது நோய்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ டாக்டர் சொல்லும் போதே எப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உனக்கு மருந்துகளை முறையா சாப்பிட்டா தீர்ந்து போற மாதிரி நோய்கள் இன்னென்ன நோய்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும் போதே அப்படி சொல்லிட்டா, நிறைய நோய்கள் இருக்குன்னு கேட்கும் போது ஒரு வருத்தம் வந்தாலும் இது எல்லாமே குணமாகக்கூடியதுதான் அப்படிங்கறத முதல்லயே மருத்துவர் சொல்லிட்டாரே, அதனால பரவாயில்ல டாக்டர் நீங்க இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க குணமாகக்கூடியதுன்னு சொல்லிட்டீங்க, உங்களுடைய பிரிஸ்கிரிப்ஷனை நான் அப்படியே பின்பற்றுதேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். அத மாதிரி ஆணவமலம் ஒன்றுன்னு சொன்ன ஆசிரியர் ஆணவமலத்தின் சக்திகள் எண்ணற்ற சக்திகள்ங்கிற எண்ணறிய சக்தியதாங்கிற. இப்ப ஆணவமலத்தின் சக்திகள் எண்ணற்ற சக்திகளா, இப்ப இதுல இருந்து நான் எப்படி மீளுறது அப்படின்னு ஒரு திகைப்பு உண்டாகும். அதை தேற்றுவதற்காக தான் முதல்ல என்ன சொல்லிட்டாரு, தம் கால எல்லைகளின் மீளும் எண்ணறிய சக்தியதான். ஒடுங்கக்கூடிய காலம் வந்துட்டா ஆணவமலத்தின் சக்திகள் அத்தனையும் ஒடுங்கி போயிரும். அப்படி தனக்குரிய காலத்துல ஒடுங்கி போற மாதிரி எண்ணற்ற சக்திகளை கொண்டிருக்கிறது. ஆசிரியர் சொல்லக்கூடிய பாங்க பாருங்க, தான் ஒடுங்க வேண்டிய காலத்துல முற்றிலும் ஒடுங்கி போகிற மாதிரி பல சக்திகளை இந்த ஆணவமலம் கொண்டிருக்கிறது. ஆகவே நமக்கு கேடு செய்யக்கூடிய ஒரு பொருள்கிட்ட நமக்கு துன்பம், நமக்கு எப்படா துன்பம் விளைவிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு நாட்டுகிட்ட அந்த நாட்டிடம் நிறைய வலிமை சேர்ந்தால் அது நமக்கு அச்சத்தை கொடுக்கும் அல்லவா. அதே மாதிரி நம்முடைய அறிவுக்கு கேடு செய்யக்கூடிய ஒரு பொருளுக்கு நிறைய சக்தி இருக்குன்னு சொன்னா அதை கேட்கும் போது நமக்கு எவ்வளவு கவலை ஏற்படும். அதனால அதை உணர்ந்து ஆசிரியர் சொல்றாரு, ஆணவமலம் நமக்கு நம்முடைய அறிவுக்கு கேடு செய்யக்கூடியதுதான், அதுக்கு நிறைய சக்திகள் இருப்பதும் உண்மைதான். ஆனா ஒடுங்கக்கூடிய காலத்துல அது அத்தனை சக்திகளும் ஒடுங்கி போயிரும். அப்படி ஒடுங்கக்கூடிய சக்திகளா தான்ப்பா நிறைய வச்சிருக்குது அப்படின்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். தம் கால எல்லைகளின் மீளும் எண்ணறிய சத்தியதாய். இந்த ஆணவமலத்தை இருள் மலம்னு சொல்றாங்களே, அப்ப இது இருள் மாதிரி தானா அப்படின்னா, ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஒரு பொருளை தான் ஓமையா சொல்ல முடியும், அதுக்காக இருள்னு சொல்லி வைத்தார். உண்மையில இந்த ஆணவமலம் எப்படிப்பட்டதுன்னா, அந்த இருளையும் ஆணவமலத்தையும் நாம ஒப்பு நோக்கினால் ஆணவமலத்தோடு ஒப்பிடும் போது நம்முடைய இருளை ஒளி என்றே சொல்லிவிடலாம். நாம் அன்றாடம் சந்தித்து வருகின்ற இருளை, இந்த பூத இருளை, பௌதிக இருளை என்ன சொல்லிவிடலாமா, ஒளி என்று சொல்லிவிடலாமா. அந்த அளவுக்கு இருளாக இருப்பது ஆணவமலம். இது வெறும் வர்ணனை அல்ல, ஏன்னா கவிஞர்கள் ஒரு வர்ணனைக்காக கொஞ்சம் உயர்வு நிகழ்ச்சியா சொல்வது வழக்கம், இங்க அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, உள்ளபடியே சொல்லிட்டார். ஏன்னா இருள் சூழ்ந்திருக்கின்றதுன்னு சொன்னால் நமக்கு எந்த பொருளும் கண்ணுக்கு தெரியாது, மற்றபடி ஆகா நம்ம இருள் சூழ்ந்திருக்கிறது என்ற அந்த உண்மையை நாம தெரிந்து கொள்வோம். இருள் தான் இருப்பதை புலப்படுத்தத்தானே செய்கிறது. இருள் சூழ்ந்திருப்பதனாலதான் எந்த ஒரு பொருளும் தெரியல நமக்கு, ஏன்னா எங்கேயும் இருள் சூழ்ந்திருக்குது, எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வாது ஏற்படுது. ஆனா இந்த மலமறைப்பு, என்னிடம் ஆணவ மலமறைப்பு இருக்கின்றது, நான் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிற உணர்வு வரமாட்டேங்குதே, இது துன்பத்தை எல்லாம் இன்பம் போல் காட்டி அதுதான் இன்பம், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு எல்லாம் நாம நிக்கிறோம். இல்லைங்களா? ஆகையினாலே இருள் தன்னை புலப்படுத்துகிறது, ஆணவமலம் தன்னையும் புலப்படுத்துவதில்லை. ஆன்மாவாகி நமக்கு நம்மையும் புலப்படுத்துவதில்லை, இறைவனையும் அது காண விடாமல் தடுக்கிறது, தன்னையும் புலப்படுத்துவதில்லை. ஆகவே இருளை விட இது மிக கொடியது. இருள் ஒளிர இருண்ட மோகமாய், இருளை ஒளி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இது மிகப்பெரிய அறியாமையை செய்வது. செம்பினுறு களிம்பெய்ந்து, செம்பு உள்ள போதே அந்த செம்புல களிம்பு இருக்கும், அதுபோல உயிர் உள்ள போதே உயிரிடம் ஆணவ மனம் உள்ளது. எய்ந்து என்றால் போல, ஓம உருபு எய்ந்து என்பது, செம்பிலே இருக்கின்ற களிம்பு போல. நித்த மூலமலமாய், பாத்தீங்களா, ஆணவ மலம் நித்த பொருள். மூலமலம் ஏன்னா மலம்னு இதை மட்டும் சொல்றதில்ல, கண்ம மலம்னு சொல்றோம், மாயா மலம்னு சொல்றோம், கண்ம மாயைகளையும் மலங்கள்னு சொல்றோம். ஆனா கண்ம மாயைகளுக்கும் மூலமாக இருப்பது ஆணவ மலம் தான். ஆணவ மலம் ஒரு உயிரிடம் இல்லை என்றால் அந்த உயிருக்கு கண்ம மல பந்தமும் இருக்காது, மாயாமல பந்தமும் இருக்காது. அந்த ரெண்டு பந்தங்களும் இருப்பதற்கு இந்த ஆணவ மல பந்தம் தான் காரணம். ஆகவே இதுதான் மூலமலம். ஏற்கனவே பாயிரத்துல ஒரு பாடல சொன்னாரு பாத்தீங்களா, மூவகை ஆறுயிர் வர்க்கம், உயிர் வர்க்கம் மூன்று வகை, மூவகை ஆறு மலத்தார் கண்ம மூல மலத்தார். இருமலமுடையோர் சொல்லும் போது எப்படி சொல்றார், கண்மமலம் மூலமலம் என்று ரெண்டு மலங்கள் உடையவர்கள். கண்மமலம்னு சொன்னது இருவினை கண்மமலம், மூலமலம்னு சொன்னது ஆணவமலம். அங்கேயே ஆணவமலத்தை மூலமலம்னு சொன்னார். ஆகையினாலே மற்ற ரெண்டு மலங்களுக்கும் இதுதான் மூல காரணம். ஆகையினாலே அதை மூலமலமாய் என்று சொன்னார். அறிவு முழுதினையும் மறைக்கும், இந்த ஆணவமலம் என்ன செய்யும், அறிவு முழுவதையும் மறைக்கும். இல்லையே எனக்கு கொஞ்சம் அறிவு விளங்கத்தானே செய்யுது அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு மறைப்பு நீங்கி இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா உடம்பு பெற்றுள்ளோம், உடம்பிலே ஐம்பொறிகள் அந்த கரணங்கள் கலாதி தத்துவங்கள் இந்த கருவிகள்லாம் இருக்கின்றன. கலாதி தத்துவங்கள்னால நம்ம மலமறைப்பு கொஞ்சம் நீங்கி இருக்குது. கலாதி தத்துவங்களே நீக்குமா, கலாதி தத்துவங்களால திருவருள் நம்ம மலமறைப்ப கொஞ்சம் நீக்கி இருக்குது, அதனால நம்ம அறிவு விளங்குது. இந்த தத்துவ கூட்டத்தெல்லாம் சுவாமி நமக்கு படைத்து கொடுக்கவில்லை, இவற்றின் வாயிலாக அவர் நமக்கு உணர்த்தவில்லை என்று சொன்னால் நம்ம நிலைமை பழைய கேவல நிலைதான். அப்போ அந்த ஆணவனை எப்படி செய்யும், அறிவை முழுமையாக மறைத்திருக்கும். ஆகவே அறிவு முழுதினையும் மறைக்கும் என்பது கேவல நிலையை குறிக்கிறது. இப்படி அறிவை முழுமையாக மறைக்கக்கூடிய ஆணவ மலத்தினுடைய சக்தியை ஆவாரக சக்தி என்று சொல்வார்கள். ஆவாரக சக்தி, ஆணவ மனத்தின் சக்தியை ஆவாரக சக்தின்னு சொல்வார்கள். கேவல நிலையில்தான் ஆணவ மலம் அந்த ஆவாரக சக்தியுடன் விளங்குகிறது. இப்போ அந்த சக்தியோட விளங்கல, இப்ப நமக்கு அறிவு விளக்கம் நமக்கு இருக்கிறது. ஆகவே மலமறைப்பு சிறிது நீங்கி இருக்கிறது. ஆனா கேவல நிலையில நமக்கு உடம்புலாம் இல்ல, கருவிகள்லாம் இல்ல. அப்ப நம்ம அறிவு ஆணவ மலம் முழுமையா மறைச்சிருக்கு. அப்போ அந்த ஆணவ மலத்தின் சக்தியை அவாரக சக்தி என்று சொல்வார்கள். இதுல கேவல நிலை சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் திரோதான சக்தியை பற்றி சொல்கின்றார். ஆணவ மனத்தை பத்தி இதுவரைக்கும் என்ன சொன்னார், ஆணவ மனம் ஒன்றுதான், ஏகமாய் ஒன்றுதான், ஆனால் ஆணவ மனத்தின் சக்திகள் பலவாக இருக்கின்றன. ஆனால் அத்தனை சக்திகளும் கால எல்லையிலே மீளக்கூடியவைதான். ஆணவ மனம் வந்து அறியாமையை செய்யக்கூடியது. இப்போ ஆணவ மனத்துக்கு அறிவு கிடையாது, அது அறியாமை உடையது, ஏன்னா அது ஜட பொருள். அது மட்டுமல்ல, நமக்கும் அறியாமையை செய்யக்கூடியது அதுதான். இப்ப மாயையும் தான் ஜட பொருள், அதுகிட்டயும் அறிவு இல்லை, அறியாமை கொண்டதுதான். ஆனா நாம அறிவதற்கு அது துணை செய்கிறது, நாம அறிவதற்கு அது துணை செய்கிறது. ஆனா ஆணவ மனம் அப்படி இல்லை, ஆணவ மனமும் மாயை மாதிரி ஜட பொருள் தான். ஆனா ஆணவ மலம் நாம அறிவதற்கு என்ன செய்யாது, துணை செய்யாது. துணை செய்யாதது மட்டுமல்ல, நம்முடைய அறிவு விளக்கத்தையே தடுக்கும். அப்ப ஆணவமும் ஜடம், மாயையும் ஜடம்னாலும் ரெண்டுத்துக்கும் எவ்வளவு பெரிய வேறுபாடு இருக்கு பாத்தீங்களா. ஆகையினால இது மோகமாயின்னு சொன்னதுனால என்னன்னா, நம்முடைய அறிவு விளக்கத்தை தடை செய்வதாய் உள்ளது. எப்போது இந்த ஆணவ மலம் நம்மை சார்ந்தது, செம்பு எப்போது உள்ளதோ அப்போதே அதுல களிம்பு இருப்பது போல, உயிர்களாகிய நாம எப்போ இருக்கோமோ அப்பவே இந்த ஆணவமும் இருந்தது, அந்த ஆணவத்தின் பிணிப்பும் நம்மிடம் இருந்தது. அது அந்த கேவல நிலையில் நம்ம அறிவை முழுமையாக மறைத்தது. திரோதான சக்தியை வந்து என்ன என்ன செய்து பாகமா வகை நின்று திரோதான சக்தி பண்ணுதலான். இந்த ஆணவ மல சக்திய எப்படி இது படிப்படியாகத்தான் உயிர் அறிவு விளக்கம் பெறும். உயிருடைய நிலைமை அப்படி இருக்கு. சிவபெருமானின் ஆற்றல் எப்படி இருக்குது அப்படின்னா, சிவபெருமான் திருவுள்ளம் கொண்டால் ஒரே நொடியில் ஆணவமல சக்தியை ஒடுக்கி விடலாம். ஆனா அந்த ஆணவமல சக்திக்குள் பிடிபட்டுள்ள நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்றால், படிப்படியாக அதிலிருந்து விடுபட்டு படிப்படியாக அறிவு விளக்கம் பெறக்கூடிய நிலையில தான் நம்முடைய தகுதி இருக்கின்றது. எனவே நம்முடைய நிலைக்கு ஏற்ப நம்மை படிப்படியாக அதிலிருந்து விடுவிக்கும் பொருட்டு அந்த ஆணவமல சக்தியை அவர் என்ன செய்கின்றார், தொழிற்படுத்துகின்றார். தொழிற்படுத்துதெல்லாம் அதனுடைய சக்தி எவ்வளவு பொல்லாததுன்னு நாம உணரும்படி செய்கிறார். ஏன்னா நம்ம அறிவு அதை முழுமையா மறைச்சிருக்கும் போது நமக்கு ஒரு அறிவும் விளங்காத, அப்போ அதனுடைய கொடுமையை உணர முடியாது, எதையுமே அறிய முடியாம நிலையில இருக்கிறோம். கொஞ்சம் அதனுடைய அந்த மறைப்பை விளக்குனாதான் அதை பத்தி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வைக்க முடியும். பிறவிகளை கொடுத்து கொடுத்து மூலமுடனும் இருந்து உன்னை எப்படிலாம் இடையூறு பண்ணுது வார் அப்படின்னு புரிய வச்சு அதிலிருந்து விடுபடுவதற்கு சிவநெறி தான் உனக்கு நெறி நெறிய காட்டி அந்த நெறி வழி ஒழுக செய்து அதிலிருந்து விடுவித்து விடுகின்ற. இப்படி உயிருடைய நிலைக்கு ஏற்பவும் ஆணவமலத்தினுடைய தன்மைக்கு ஏற்பவும் அதை பரிபாகப்படுத்தக்கூடிய வேலையை செய்கின்றார். மறைந்திருந்து கொண்டு செய்கின்றார் உயிருக்குயிராக. அதனால அப்படி செய்கிற அவருடைய சக்தி மறைப்பாற்றல் எனப்படும் திரோதான சக்தி. அதான் பாகமாம் வகை நின்று திரோதான சக்தி பண்ணுதலான் மலமெனவும் பகர்வர். அந்த திரோதன சக்தியையும் மலம்னு சொல்வார்கள். ஆணவத்தை மலம்ங்கிறாங்க, கண்மமாயே சொல்றாங்க. திரோதன சக்தி ஆணவ பிடிப்பிடித்து நம்ம விடுவிப்பதல்லவா, அதையும் மலம்னு சொல்றாங்கன்னா உண்மையில் மலம் அல்ல, உபச்சாரமாக சொல்வார்கள். அதனாலதான் மலமெனவும் பகர்வர் உண்மை கொடுத்தார். மலமெனவும் பகர்வர், உண்மையிலே அது மலம் ஆகாது. என்ன அப்படின்னா, சில சமயம் அம்மா வந்து நல்ல குழந்தைக்கு அருமையான உணவு பதார்த்தங்கள்லாம் வீட்டுல இருக்கும், அம்மா அதை கொடுக்க மாட்டாங்க. நோய்க்கேற்ற மருந்தை தான் கொடுப்பாங்க, உணவு பதார்த்தத்தெல்லாம் மறைச்சு வச்சிருப்பாங்க. அப்ப அம்மா செய்து மறைத்தல் தான், ஆனா அது உண்மையான மறைத்தல் அல்ல. இதெல்லாம் குழந்தை சாப்பிடக்கூடாது என்பது அம்மாவுடைய நோக்கம் அல்ல, அதை சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு அது வரணும் என்பதுதான். அத மாதிரி அந்த திருவருளானது ஆன்மாவாகி நமக்கு சிவத்தை காட்டாமல் மறைத்து உலக போகங்களையே காட்டுகிறது. ஏன்னா அதை காட்டினால் காணக்கூடிய தகுதிக்கு நாம இன்னும் உயரல. ஆகவே உயர்த்துவதற்காக நம்மை பல பிறவிகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேதித்து நம்மை வளர்த்து அப்புறம் எடுக்கும் அது. ஆகவே அந்த தகுதியை ஏற்படுத்துவதற்காக நமக்கு வினைப்போகங்களை ஊட்டி கொண்டிருக்கிறது இந்த திரோதான சக்தி. வினைப்போகங்களை ஊட்டி அதன் மூலமாக ஆணவமல சக்தியை தேய்த்து வருகிறது. அதனால சிவத்தை காட்டாம உலகத்தையே காட்டுவதனால அவருடைய மறைப்பாற்றலையும் மலம்னு உபசாரமா சொல்றாங்க. அம்மா மறைக்கிறான்னு அம்மா உணவை மறைக்கிறான்னு சொன்னா அது எப்படி உபசாரமோ அது மாதிரிதான். ஆகவே பணமெனவும் பகர்வர், அது பரிந்து அது கருணை கூர்ந்து அந்த திரோதன சக்தி. இதே ஆன்மாவுக்கு சிவத்தை காணும் பக்கம் வந்துவிட்டால் இந்த திரோதன சக்தி கருணை கூர்ந்து என்ன செய்யுமா, அந்த சிவபெருமான் திருவடியை இந்த ஆன்மா பொருந்தும்படி இந்த ஆன்மாவை திருவடியில் சேர்த்து விடும். எப்படிப்பட்ட பெருமான் திருவடியிலே, நாகம் மாநதி மதியம் பொதிச்சடையான். நாகத்தையும் மாநதியாகிய கங்கை நதியையும் மதியம் பிறைச்சந்திரனையும் சூடியிருக்கின்ற அந்த பெருமானுடைய அந்த மூன்றையும் சூடியிருக்கின்ற சடையுடைய அந்த பெருமானுடைய திருவடிகளை நணுகும் வகை பொருந்தும்படியாக கருணை மிக நயக்கந்தானே, மிகவும் அது அருட்சக்தியாக விளங்கும். உயிருக்கு பக்குவம் வந்துவிட்டால் அந்த திரோதன சக்தி அருட்சக்தியாக விளங்கி சிவத்தை காட்டும் என்று இவ்வாறு ஆணவமலத்தை பற்றியும் திரோதன சக்தியை பற்றியும் சொல்லக்கூடிய இந்த பாடலை பார்த்திருக்கின்றோம். இதை மீள ஒரு முறை படித்து விடுவோம். ஏகமாய் தம் கால எல்லைகளின் மீளும் எண்ணறிய சத்தியதாய் இருள் ஒளிர இருண்ட மோகமாய் செம்பினுறு களிம்பெய்ந்து நித்த மூலமலமாய் அறிவு முழுதினையும் மறைக்கும் பாகமாம் வகை நின்று திரோதான சக்தி பண்ணுதலான் மலம் எனவும் பகர்வர். அது பறிந்து நாகம் மா நதி மதியம் பொதிசடையான் அடிகள் நணுகும் வகை கருணை மிக நயக்குந்தானே என்று இந்த ரெண்டு பாடல்களை பார்த்த அளவிலே தொடர்ந்து சிந்திக்கலாம். நம்முடைய சிவபிரகாச சிந்தனை தொடர்ந்து செய்ய வேண்டும். 20வது பாடலை நாம் சிந்தித்திருந்தோம். அதிலே ஆணவமலம் குறித்தும் திரோதான சக்தி குறித்தும் விளக்கங்கள் தரப்பெற்றுள்ளன. இந்த பாடலிலும் உயிர்களுடைய கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை மூன்றும் குறிப்பாக சுட்டி காட்டப்பட்டுள்ளன. இந்த பாடலிலும் போன பாடலையும் பார்த்தோம், இந்த பாடலையும். எப்படி கேவல நிலை எப்படி இருக்குன்னா, ஆணவமலம் என்ன செய்யும் சொல்லியிருக்கிறார், மூலமலமாய் அறிவு முழுதினையும் மறைக்கும். ஆக உயிருடைய அறிவை முழுமையாக ஆணவமலம் மறைக்கும் என்று சொல்லியிருக்கின்றார். அப்படி முழுமையாக மறைக்கும் நிலைதான் கேவல நிலை. ஆகவே அறிவு முழுதினையும் மறைக்கும் என்பதனால் கேவல நிலை குறிக்கப்பட்டது. அப்புறம் சகல நிலை, அது பாகமாம் வகை நின்று திரோதான சக்தி பண்ணுதலான் என்று சொன்னதனால சகல நிலை குறிக்கப்பட்டது. எப்படி சகல நிலையில அனுபவங்களை பெறுகிறோம், வினைக்கேற்ற அனுபவங்களை பெறுகின்றோம். அந்த அனுபவங்களை நமக்கு ஊட்டுவது எது, இறைவனுடைய திரோதன சக்தி தானே. ஊட்டுவதன் மூலம் தானே அது மலச்சக்திய கெடுக்குது. ஆகவே திரோதான சக்தி அந்த ஆணவ மலத்தை பரிபாகப்படுத்துன்னு சொன்னாலே நமக்கு வினைப்பலன்களை ஊட்டுகிறது என்பதுதான் அதனுடைய கருத்து. வினைப்பலன்களை ஊட்டுதல் தான் நமக்கு சகல நிலை. ஆகவே சகல நிலை குறிக்கப்பட்டது. பாகமாம் வகை நின்று திரோதான சக்தி பண்ணுதலான் என்பதனால சகல நிலை குறிக்கப்படுகிறது. சுத்த நிலை, அது நாகம் மாநதி மதியம் பொதி சடையான் அடிகள் நணுகும் வகை கருணை மிக நயக்கந்தானே. நாகத்தையும் கங்கை நதியையும் சந்திரனையும் சூடிய திருச்சடையுடைய பெருமானுடைய திருவடிகளை நாம் சேருமாறு அந்த திரோதன சக்தி நம்மை செலுத்தும் சொன்னார்களே. திரோதன சக்தி அருட்சக்தியாக விளங்கி திருவடியில் சேர்க்கும் சொன்னாங்களே. அப்ப அந்த திருவடியில் சேர்கின்ற நிலை சுத்த நிலை என்பது அங்கு குறிக்கப்படுது. ஆகவே இப்படி குறிப்பாக சுட்டிக்காட்டிருக்கின்ற ஒரு பாங்கினையும் நாம் இங்கே பார்த்து மகிழ வேண்டும். ஒரு அருமையான கருத்தை இங்க சொல்லியிருந்தார். பார்த்தோம், ஆணவ மலம் எண்ணற்ற சக்திகளை உடையது, ஆனால் தத்தம் கால எல்லைகளில் அத்தனை சக்திகளும் மீளும்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஏதோ ஒரு தீய பழக்கம் எனக்கு முன்னால் இருந்தது, அந்த தீய பழக்கத்திலிருந்து இந்நாள் நான் முற்றிலுமாக நீங்கி இருக்கின்றேன், அதற்கு நான் இப்போது அடிமையாக இல்லை என்று சொன்னால், அப்ப முன்பு என்னிடம் செய்த அந்த ஆணவ மலத்தினுடைய ஆதிக்கம் இப்போது குறைந்திருக்கின்றது. முன்பு ஆணவமலம் என்னிடம் செய்த அந்த ஆதிக்கத்தை இப்போது அதனால் செய்ய முடியவில்லை, அதிலிருந்து நான் விடுபட்டிருக்கின்றேன், அந்த அளவிற்கு அறிவு வலிமை பெற்றிருக்கின்றேன் என்றுதானே இதுக்கு அர்த்தம். அதனால அதற்கு பல சக்திகள் இருந்தாலும் அந்தந்த கால எல்லை வரும்போது, கால எல்லைங்கிறது எப்படி வரும் அப்படின்னா அதுக்கு தகுந்த வளர்ச்சியை ஆன்மா பெறும் பொழுது. ஆனா ஆணவமல சக்தி தீர்ந்து போகிற கால எல்லை இருக்கு பாருங்க, அது வரையறுக்கப்பட்ட கால எல்லை அல்ல. நான் எப்படினாலும் இருந்துப்பேன், ஆணவமலம் தீர்ற காலத்துல அது தீர்ந்துரும், தானா தீர்ந்துரும், அப்படி அல்ல. அது தீரக்கூடிய காலம் விரைவாக வருமா தள்ளி போகுமாங்கிறது நாம வாழக்கூடிய வாழ்க்கையில தான் இருக்கின்றது. ஆகையினாலே அந்த ஆணவமல சக்தி தத்தம் கால எல்லைகளில் தீரும் என்று சொன்னால் அந்த கால எல்லையை சுருக்கிக் கொள்ளக்கூடிய வகையிலே நாம் வாழ வேண்டும். அதற்கு ஏற்ற வாழ்க்கை தான் சிவநெறி வாழ்க்கை. மற்ற வழிபாடுகளை செய்வதன் மூலம் நாம் பிறவிக்கு தேவையான தற்காலிகமான பெயர்களை பெறலாம், ஆனால் இந்த இருள் மலத்திலிருந்து நீங்க வேண்டும் என்றார். பிறவாமையாகிய அந்த பெரும்பேற்றினை பெற வேண்டும் என்று சொன்னார். அதுக்கு சிவ வழிபாடு ஒன்றுதான் அதுக்கு துணை செய்யும். அந்த சிவ வழிபாடிலே ஈடுபடுவதன் மூலமாக நாம் என்ன செய்யலாம், ஆணவமல சக்தி தீரக்கூடிய காலத்தை விரைவாகவே பெறலாம். ஆகையினாலே அந்த கால எல்லையை நாம சுருக்கிக் கொள்ளலாம். ஆகவே அந்த ஒரு விழிப்புணர்வை இந்த பாடல் நமக்கு தருகிறது. இப்படி ஒவ்வொரு பாடல் மூலமாக நாம் ஒரு விழிப்புணர்வை பெறுகின்றோம், சிறந்த உபதேசத்தை பெறுகின்றோம். அதற்காக தான் இங்கே அதை நான் அடியன் குறிப்பிட வேண்டியுள்ளது. இனி அடுத்தாற் போல திரோதன சக்தியினுடைய தொழிலை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். கேவல நிலையிலிருந்த ஆன்மாவை சகல நிலைக்கு கொண்டு வந்து நன்கு வளர்த்து அதை பக்குவப்படுத்தி சுத்த நிலையிலே பெருமான் திருவடியிலே சேர்ப்பது சிவபெருமானுடைய வேலை என்பது நாம இப்போது தெரிந்து கொண்டோம். சுத்த நிலையில சிவபெருமான் திருவடியில சேர்க்கும் போது அது அருட்சக்தி எனப்படும். சிவபெருமானுடைய சக்தி ஒன்றுதான், அது செய்கிற தொழில் வேறுபாடு காரணமாக திரோதன சக்தி என்றும் அருட்சக்தி என்றும் வேறு வேறு பெயர்களை பெறுகின்றது, அவ்வளவுதான். உயிர்களுக்கு வினைப்போகங்களை ஊட்டும் போது அந்த இறைவனுடைய சக்தி திரோதன சக்தி என மறைஞ்சிருந்து ஊட்டுது. உயிர்களுக்கு சிவபோகத்தை ஊட்டும் போது அருட்சக்தி என்று சொல்லப்படுகின்றது. அடுத்த பாடல், அந்த உயிர் இலக்கணம் புரிய பாடல் தான், அதில் உள்ள ஒவ்வொரு பகுதியாக தான் விளக்கப்படுகின்றது. அதில் இருள்மலத்தின் அழுந்தின்னு சொன்னதுனால இருள்மலம் பற்றியும் தொடர்பு பற்றி இருள்மலத்தை தொழிற்படுத்துகிற திரோதன சக்தியை பற்றியும் இந்த பாடலில் சொன்னார். அடுத்தாற் போல அந்த பசு இலக்கண பாடலில் என்ன செய்தி வந்தது என்றால், இருவினையின் தன்மைகளுக்கு ஈடான யாக்கை அன்னருளால் எண்ணி, யாக்கை அந்த உடல், உடல் என்பது மாயா காரியம் அல்லவா, உடல் என்பது மாயா காரியம். ஆகவே மாயையிலிருந்து காரியங்கள் எப்படி தோன்றுகின்றன என்று சொல்ல வருகிறார் ஆசிரியர். அதுல மாயை நாம படிச்சிருப்போம் சைவ சித்தாந்த வகுப்புல. மாயை தான் உலகத்துக்கு முதல் காரணம். ஒரு பானை தோண்டணும்னா மண் வேணும், இந்த மாதிரி மேசை நாற்காலிலாம் தோண்டணும்னா அதுக்கு மூலப்பொருளா மரக்கட்டை வேணும், இல்ல அந்த மாதிரி ஸ்டீல் மேஜைனா மூலப்பொருளா ஸ்டீல் வேணும், இரும்பு எஃகு வேணும் இல்லைங்களா. ஆகவே ஒரு மூலப்பொருள் இல்லாம ஒரு காரியம் தோன்றாது. ஒரு காரியம் தோன்றுவதற்கு தேவையான மூலப்பொருள் அந்த மெட்டீரியல் அதுதான் முதல் காரணம். அது மாதிரி இந்த மொத்த உலகத்துக்கும் ஒரு முதல் காரணமாக இருப்பதுதான் மாயை என்பது. விஞ்ஞானிகள் ஒரு பக்கம் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள், உலகம் எப்படி தோன்றியது என்ற ஆராய்ச்சி மிகப்பெரிய அளவில் நடந்துகிட்டு இருக்கு. அது எங்க வந்து முடியுது என்றும் நாம பார்ப்போம். ஆனா நம்முடைய சாத்திரங்கள்ல அறிவுக்கு பொருந்தும்படியான அளவையியல் நெறிப்படி இந்த உலகத்துக்கு முதல் காரணமாக மாயை என்ற ஒரு பொருள் உள்ளது. அதிலிருந்துதான் இந்த உலகம் தோன்றியிருக்கிறது. அதை தோற்றுவித்தவர் சிவபெருமான், அதை நடத்துபோரும் அவர் தான், ஒடுக்குவோரும் அவர் தான் என்று தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. ஆக அப்படி நம்ம மாயை பத்தி படிச்சிருக்கோம், உலகத்துக்கு முதல் காரணம்னு. அந்த மாயைங்கிற சொல்ல வச்சு நாம அதை மயக்கம் செய்வதும் நாம நண்பர்களை சொல்லியிருக்க, அதை வச்சுட்டு மாயைன்னா ஏதோ மாயாஜாலம் என்று நாம கதைவிடக் கூடாது. அந்த மாயாஜாலம் ஏதோ புரியாதபடியாக இருப்பது என்று அந்த மாதிரியான பொருளுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. உலகமெல்லாம் ஒடுங்குவதற்கும் திரும்ப தோன்றுவதற்கும் ஆதாரமாக இருக்கின்ற முதல் காரணம், ஆகையினாலே அதுக்கு மாயைன்னு பேர் வந்ததுன்னு விளக்கம் தருவார்கள். மாயா என்பது அதனுடைய உள்ளபடியான பெயர் மாயா, அது வடமொழி பெயர். இப்ப தயா என்பது தமிழ்ல வழங்கும் போது தயை என்று வழங்குகிறது. தயா என்ற வடமொழி சொல் தமிழ்ல வழங்கும் போது தயை, கருணா கருணாகரன் பேர் வைக்கிறோம். கருணா என்பது கருணைன்னு வழங்கப்படுது தமிழ்ல வழங்கும் போது. அதே மாதிரி மாயா என்பது மாயை என்று வழங்கப்படுகின்றது. ஆகவே இந்த புரியாத ஒன்று ஏதோ ஒரு மாயமாக இருப்பது என்ற ஒரு அர்த்தத்துக்கும் அந்த மாயைங்கிற சொல்லுக்கும் சம்பந்தம் இல்லை. சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுற மாயைக்கும் அந்த மாயாஜால மயக்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆக இந்த மாயை என்ற சொல்லானது ஏகான்மவாதத்திலும் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சொல். அங்கு வந்து என்னவென்றால், இருப்பது போல் தோன்றுகிறது ஆனால் இல்லை என்ற பொருள்ல மாயைன்னு சொல்லப்படுது. ஆனா சைவ சித்தாந்தத்தில் உண்மையிலே இருக்கின்ற ஒரு பொருளைத்தான் மாயைங்கிறோம். அதை ஏன் மாயைங்கிறோம்னாதான் மாயாஜாலம்ங்கிற அர்த்தம் இல்லை. அது உலகத்துக்கு முதல் காரணம். பயிருக்கு விதை போல, பானைக்கு மண் போல, இந்த மொத்த உலகத்திற்கும் அதான் முதல் காரணம். சரி, அந்த மாயை ரெண்டு வகையா இருக்குதுன்னு சொல்றாங்க, சுத்த மாயை அசுத்த மாயை. முதல்ல சுத்த மாயையில என்னென்ன தத்துவங்கள் எல்லாம் தோன்றுகின்றன என்று இந்த பாடல்ல சொல்ல வருகின்றார். அதுக்கப்புறம் அசுத்த மாயை பற்றி சொல்ல வருகின்றார்.